السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأصنام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாமே அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், நாதாக்கள், ஒலிமார்கள், அத்தனை சாலிஹீன்கள் மீதும், உலகில் வாழும் அத்தனை முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான நேர்வழி பெற்ற, உலகத்திலே உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற ஒரு முன்மாதிரியை இஸ்லாத்தின் மூலம் வழங்கியிருக்கிறான். ஒரு முஸ்லீம் என்று சொல்கிற போது முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக, அவன் ஏவியவைகளை ஏற்று அதன்படி நடப்பவனாக, அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து தன்னை விலக்கி இந்த உலகத்திலே வாழ்கிற போது அவன் மகத்தான வெற்றியை அவன் இவ்வுலகிலும் பெறுகிறான், மறு உலகிலும் பெறுகிறான். அது அல்லாமல் இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து அவன் ஏவிய விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொண்டு இந்த உலகத்திலே தாந்தோன்றித்தனமாக மனோ இச்சையை பின்பற்றி அல்லது ஷைத்தானுக்கு வழிபட்டு நடப்பார்களானால் அவர்கள் இம்மையிலும் அருமையிலும் மிகப்பெரும் தோல்வியை சந்திப்பார்கள். அல்லாஹு தஆலா நேரிய வழியை அவனை திருத்துவதர்களின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்து வாழ்கின்ற வழிமுறைகளை குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இன்றைக்கு நாம் உலகிலே பார்க்கிற போது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்காதது மட்டுமல்ல, அவன் எதையெல்லாம் தடுத்திருந்தானோ அந்த செயல்களை தங்களது வாழ்வாக கொண்டு வாழ்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பிற சமூகத்தவர்களை பற்றி நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உலகம் சுவனம். இந்த உலகத்திலே அவர்கள் விரும்பியவாறு நடந்து கொள்ளலாம், விரும்பியவாறு உண்ணலாம், பருகலாம், தொழில் செய்யலாம், பொருளீட்டலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை களம். இங்கே அவர்கள் விரும்பியவாறு எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழுகிற வாழ்க்கை தான் இங்கே மேற்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் இஸ்லாத்திற்கு முரணான காரியங்களை செய்கிற போது அந்த மக்களிடத்திலே ஒரு தயக்கம், ஒரு வெக்கம், ஒரு பயம் இவைகள்லாம் இருந்தன. இன்றைக்கு அதெல்லாம் பறந்தோடி விட்டது. இஸ்லாம் எதை தடுத்திருக்கிறதோ அந்த செயல்களை வெக்கமின்றி வெளிப்படையாக செய்கிறார்கள். அதை பெருமையாகவும் கூட சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சமூகத்திலே சமூகத்தை சீரழிக்குகின்ற, குடும்பங்களிலே மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்குகின்ற, பிற மக்களுக்கு மிகப்பெரும் அளவிலே இன்னல்களையும் தொல்லைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தீமையான செயல் மது அருந்துவது என்பது. இந்த மது மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் எவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதைவிடவும் கூடுதலாக நம்ம சமுதாயத்திற்கு மத்தியில் பரவிவிட்டு இருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். நிறைய முஸ்லிம்கள் மது குடிக்குகின்ற பழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வரம்பு மீறிய வருமானம், யாருடைய கட்டுப்பாடமில்லாத வாழ்க்கை, இரையச்சமில்லாத ஒரு போக்கு, இவைகள் அவர்களை மிக தாராளமாக சுதந்திரமாக அந்த குடிப்பழக்கத்திலே அவர்களை இறக்கிவிட்டிருக்கின்றன. போதாக்குறைக்கு அரசாங்கமே அதை எடுத்து நடத்துகிற காரணத்தினால் நாளுக்கு நாள், நிமிடங்களுக்கு நிமிடம் மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மற்ற சமூகத்தவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இன்றைக்கு நம்முடைய சூழலிலே இது எந்த அளவுக்கு பரவிவிட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த பழக்கத்தை கொண்டிருப்பார்கள், மெல்ல மெல்ல ஆரம்பிப்பார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் வயதாக வயதாக அதை விட முடியாத நிலையிலே அதை கடைபிடித்து வந்தார்கள். ஆனாலும் கூட அவர்களிடத்திலே ஒரு கூச்சு சுபாவம் இருந்தது. குடித்து விட்டு பள்ளிவாசல் பக்கமே வரமாட்டார்கள். யாராவது தொழிலாளிகளை பார்த்தால் உடனே அவர்கள் ஒதுங்கி போவார்கள். பயம், ஒரு அச்சம். நானெல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கிற போது மதரசாவிலே ஓதி கொண்டிருக்கிற காலத்திலேயே நாங்கள் மாணவர்கள் ஒரு தெருவழியாக வந்தால் குடிப்பவர்கள் எங்களை பார்த்து விட்டு மதரசாவிலே ஓதுகின்ற மாணவர்கள் வருகிறார்கள் என்ற ஒரு மரியாதையின் காரணமாக இடதுபுறமாக ஒரு ஓரமாக ஒதுங்கி போகிற காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அந்த சிறு வயது பிள்ளைகளுக்கு கூட மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஆரம்ப காலத்தில் இருந்து வந்தது. இன்றைக்கு பார்த்தால் எல்லாமே பறந்தோடியது மட்டுமல்ல, நான் குடிகாரன்தான், குடிப்பவன்தான் என்று நெஞ்சை நிமிர்த்து துணிச்சலாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு துணிவை கொடுத்திருக்கிறது. அதை முடித்து விட்டு அதற்கு பின்னால் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிகளிலும் கல்லூரியுடைய விடுமுறை நாட்களிலும் மற்ற மாணவர்களோடு இன்பமாக இருக்கிறோம் என்று கருதி கொண்டு அப்படி பதக்கத்தை வைத்திருந்தார்கள். அதையும் தாண்டி இன்றைக்கு எந்த நிலைமையில் வந்திருக்கிறது என்று சொன்னால், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இளம் சிறார்கள், ஜாலியாக இருப்பதற்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு செயல் குடிப்பதக்கம். 2-3 பேர்கள் வண்டியிலே வருகிறார்கள், பாட்டில்களை வாங்கிக் கொண்டு பாக்கெட்டிலே சுருகிக் கொண்டு வேகமாக போகிறார்கள். 15 வயது 16 வயது விடலைகள். இதெல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் குடியிருப்பதே ஒயின் ஷாப்புக்கு எதிரிலே தான், அதனால் நிறைய கூத்துகளை பார்க்க முடியும். இது எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடான விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் என்பதை பற்றி எந்த விதமான அச்சமும் பயமும் அந்த உணர்வும் சிறு பிராயத்தில் இருப்பவர்களுக்கும் கிடையாது, பெரியவர்களுக்கும் கிடையாது. சில பேர்கள் தொழுக வருகிறவர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன், கடையிலே பாட்டில்களை வாங்கி போவதை பார்க்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சுப தொழுகையிலே கலந்து கொள்கிறார், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தானா பாட்டில வாங்கிட்டு போறார், எந்த அச்ச உணர்வும் கிடையாது. அந்த அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களையும், இன்னும் சொல்ல போனால் வேதனையான விஷயம் என்னவென்றால், மறுமையை பற்றி அச்சமில்லாதவர்கள், அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு கூட கொஞ்சம் பயம் இருக்கிறது, அவர்களுக்கு கூட அந்த அச்சம் இருக்கிறது. நான் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறவர்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்காத போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே அதை பகிரங்கமாக தடை செய்திருக்கக்கூடிய வசனங்களைத்தான் நான் இப்போது உங்களுக்கு வாசித்து காட்டினேன். திருமறையிலே சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் மதீனாவுக்கு வந்த பின்னால் மது அருந்துவதை பற்றி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்கி கொடுத்தான், எஸ் அலூனகானில் ஹம்ரி வல் மைசிர், நபியே உங்களிடத்திலே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீரும், அது பெரிய பாவம், பெரிய குற்றத்திற்குரிய செயல். ஆனால் மனாஃபி அல் இன்னாஸ், அதிலே மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன. வயசு முகமா அக்பரும் ஆனால் அதனுடைய பயன்களை விட அதனுடைய பாவங்கள் தான் அதிகம் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுத்தால குரான் வசனத்தை இறக்கி வைத்தான். அதில் பிரயோஜனமும் இருக்கிறது, ஆனால் பிரயோஜனத்தை விட குற்றம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள் என்று வெளிப்படையாக சொல்லி காட்டினான். இதை கேட்ட சஹாபாக்கள், சரி அதிலே பயன் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி, சில பேர்கள் குடிப்பதிலே நிரந்தரமாக இருந்தார்கள், சில பேர்கள் குற்றம் இருக்கிறது என்ற காரணத்தினால் விட்டு விட்டார்கள். இந்த நிலையிலே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டு விருந்திலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் மாரிபுடைய நேரத்திலே குடித்து விட்டு அதிலே ஒருவர் இமாமாக நின்று தொழ வைத்தார். அவர் தொழுத போது குரானுடைய காஃபிரூன் என்ற சூராவை தவறாக ஓதினார். அவ்வுது மா தாபுதூன் குல்யாயுகள் காஃபிரூன லா அவ்வுது என்பதற்கு பதிலாக அவ்வுது மா தாபுதூன் என்று சொல்லிவிட்டார். லா அவ்வுது மா தாபுதூன் என்று சொன்னால், நீங்கள் காஃபிர்களே, நீங்கள் எதனை வணங்குகிறீர்களோ அதை நாங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டோம் என்று அர்த்தம். தவறாக ஓதி அவர்கள் அவ்வுது மா தாபுதூன், காஃபிர்களே நீங்கள் எதனை வணங்குகிறீர்களோ அதனையே நாங்களும் வணங்குகிறோம் என்று அர்த்தம். இப்படி ஓதிய போது குழப்பம் ஏற்பட்டது. இது விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத வஅந்தும் சுகாரா, மூமினானவர்களே தொழுகைக்காக வேண்டி வருகிற போது குடித்து விட்டு வராதீர்கள், குடித்த நிலையிலே நீங்கள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். சரி, தொழுக நேரத்தில் தானே குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் என்ன செய்தாங்கன்னு சொன்னா திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சாங்க. இது போல ஒரு அன்சாரி சஹாபியினுடைய வீட்டிலே நடந்த விருந்தில குடித்தார்கள். குடித்த உடனே குடித்தாலும் தெரியுமே தாறுமாறான வார்த்தைகள் வரும், கவிதைகளை படிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வளமை என்னவென்று சொன்னால், இது மாதிரி குடிக்கக்கூடிய நேரங்களிலே தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய பாரம்பரியங்களை பத்தி பெருமையாக கவிதை படிப்பார்கள். உடனே அதற்கு எதிராக அடுத்தவர்கள் கவிதை படிப்பார்கள். இப்படி படித்த போது இருவர்களுக்கும் மத்தியில கைகலப்பு ஏற்பட்டது. அதுல சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மண்டையில ஒருவர் இந்த ஒட்டகத்தினுடைய பலமான எலும்பை எடுத்து அவருடைய மண்டையில அடித்தார், ஓங்கி அடித்தார். அவருடைய மண்டை பிளந்தது, ரத்தம் வடிந்தது. இப்படி குழப்பம் வந்த சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா ஒரே அடியாக அதை தடுத்து விட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் கம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், மதுவும் சூதாட்டமும் அதுபோல சூதாட்டத்திலே உள்ள பல வகையான வகைகளும் அவைகள் அத்தனையுமே ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களிலே உள்ளவை. எனவே பஜித்தனி பூஹு, அதை விட்டும் நீங்கள் முழுவதுமாக விலகிவிடுங்கள், லால்லுக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த சட்டத்தை இறக்கி வைத்தான். அதற்கு பிறகு மதுவிலக்கு சட்டம் இந்த ஆயத்தின் மூலமாக உறுதியானது. அத்தோடு விட்டுவிட்டார்கள் சஹாபாக்கள். எப்ப குரானில் அல்லாஹ் தஆலா அதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டானோ அத்தோடு அதை விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு யாரும் குடிப்பதில்லை, குடிப்பொருளை விற்பனை செய்வதில்லை, எல்லாத்தை விட்டும் தவிர்த்து கொண்டார்கள். இஸ்லாம் தான் இந்த உலகத்திலே முதல் முதலில் முழுமையான மது விலக்கை அமல்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். முழுவதுமாக எந்த அளவுக்கு என்று சொன்னால், வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பெரும் பெரும் பீப்பாய்களிலே நிரப்பப்பட்டு மதிய நாடு எல்லையிலே வந்தபோது மது விலக்கப்பட்டிருக்கிறது என்ற சட்டத்தை தெரிந்த உடனேயே ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டு ஆலோசனை செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் இல்லாமல், இந்த மாதிரி குரான் வசனம் இறங்கி இருக்கிறது, அல்லாஹ் அதை தடை செய்து விட்டான் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனேயே பல ஆயிரம் ரூபாய்களை கொடுத்து வாங்கி வந்த அத்தனை மது வகைகளையும் மதீனாவுடைய தெருக்களிலே கீழே விட்டுவிட்டார்கள், ஊற்றி விட்டார்கள். பல வருடங்களாக அதனுடைய துர்நாற்றம் இருந்தது. மழை பெய்கிற போதெல்லாம் மதுவின் வாடை வீசும் அந்த அளவுக்கு அந்த மதீனாவுடைய மண் மதுவை குடித்திருந்தது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்ன உடனே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் எங்கே திருக்குறான் தெளிவுபடுத்திய பின்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி நிறைய செய்திகளை சொன்ன பின்னாலும் இன்றைக்கு வெண்ணாலெல்லாம் அதை விட முடியாது என்று சொல்லி அந்த மதுவிலே மயங்கி போய் கிடக்கிற மனிதர்கள் எங்கே? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எல்லாத்திலையும் வேடிக்கை என்னவென்று சொன்னால், அரசாங்கமே நடத்துவதுதான். அரசாங்கமே தன் முழு பொறுப்பிலே 100% அந்த நிறுவனத்தை அரசாங்கமே நடத்தி கொண்டிருக்கிறது. சில்லறை வியாபாரமாக இருந்தாலும் சரி, மொத்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது அரசுக்கு. அதை விடுவதற்கு மனம் இல்லாமல் விடாப்படியாக வருகின்ற அத்தனை கவர்மெண்ட்களும் அத்தனை அரசு கட்சிகளும் அதை விடுவதற்கு மனம் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இது மாதிரியான வருமானத்தின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு இலவசங்களை கொடுக்க முடியும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அரசாங்கத்துடைய மொத்த வருமானத்திலே பாதி அளவுக்குள்ள வருமானம் 18,000 கோடி ரூபாய். பாதிக்கு கொஞ்சம்தான் குறைவாக இருக்கும். அந்த அளவுக்குள்ள வருமானத்தை இலக்கு அவர்கள் விரும்பவில்லை. எனவே அவர்கள் அதற்கென்று ஒரு டாஸ்மார்க் என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மார்க் சொன்னாலே நம்ம கொஞ்சம் முகத்தை சுழிப்போம், அது அருவறுப்பான பெயர் என்பதாக. ஆனால் அப்படி அல்ல, ஒரு நீண்ட பெயரினுடைய சுருக்கம் தான் அது. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் என்கின்ற பெயர், அந்த வார்த்தையினுடைய சுருக்கம் தான் டாஸ்மார்க். இதன் மூலமாக 1,000 கோடி ரூபாய்களை ஒவ்வொரு வருடமும் திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே மதுவின் மூலமாக அதிக லாபத்தை ஈட்டுகின்ற மாநிலத்திலே முதலிடத்திலே இருக்கிறது தமிழகம். தமிழகத்தை முதலிடத்திலே கொண்டு வருவோம் சொல்லியிருக்கிறார்களே, இதுதான் முதலிடம். மற்ற மாநிலங்கள் எல்லாம் இதைவிட குறைவாகத்தான் லாபத்தை ஈட்டுகின்றன. இதற்கென்றே பெரிய நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை தயாரிப்பதிலும் விற்பனை செய்வதிலும் வெளிநாடுகளுக்குள்ள அந்த மதுபானங்களை இங்கிருந்தே தயாரிப்பதிலுமான பணிகளை செய்வதற்கு பெரும் அதாவது கலெக்டர் அளவுக்குள்ள அந்தஸ்திலே உள்ள பட்டதாரிகளை கொண்டு அந்த நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 6,690 மதுக்கடைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலுமாக இவைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 36,000 நபர்கள் அதிலே பணியாளர்களாக இருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய நிறுவனம் தான் என்றாலும் கூட அரசு பணியாளர்களை போன்று அவர்களுக்கு அந்தஸ்து கொடுக்கப்படுவதில்லை. இந்த நிலை பல வகைகளிலே மனிதர்களுக்கு தொல்லையாக இருக்கிறது என்ற காரணத்தினால், அங்காங்கே தெருக்களில் இருப்பவர்களும் மெயின் ரோடுகளிலே கடைகள் நடத்தி கொண்டிருக்க நிலையிலும் பெண்கள் முதல் கொண்டு அந்த கடைகளை உடைத்திருக்கிறார்கள், கல்லால் எரிந்திருக்கிறார்கள், தக்காளி முட்டை போன்ற பொருள்களால் அந்த கடைகளை நோக்கி எரிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். யார் என்ன சொன்னாலும் சரியே, நாங்கள் இதை செய்து கொண்டு வருவோம் என்ற முனைப்பிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 கோடிக்கும் அதிகமானோர் மது குடிக்கிறார்கள். அதுல முஸ்லிம்கள் எந்த அளவுக்குன்னு சொல்லி நம்ம கணக்கெடுக்க முடியல. 1.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் மது குடிக்கிறார்கள். அத்தனை பேர்களுடைய குடும்ப நிலை என்னாகிறது என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதாக தெரிவதில்லை. இந்த சூழ்நிலையில நாளுக்கு நாள் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அதை அருந்துவதிலே அவ்வளவு முனைப்பு காட்டி வருகிற சூழ்நிலை தான் இன்றைக்கு பெரும்பாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்பமாக தமிழகத்திலே 1937 காங்கிரஸ் அரசாங்கம் இங்கே நிர்வாகத்தில் இருக்கிற போது முதலில் மது தடை சட்டம் கொண்டு வந்தது. இந்திய சாசனத்தினுடைய 47வது பிரிவின்படி அதாவது மது விலக்கு சட்டம், போதைப் பொருள்கள் என்று செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது என்ற நிலை இருக்க, அரசாங்கமே இதை எடுத்து செய்கிறது என்று சொல்லி ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். இதை தடை செய்ய வேண்டும், இந்திய சாசனத்தினுடைய அரசாங்க சட்டத்தினுடைய இந்த பிரிவின்படி கூடாது என்று இருக்கிற ஒன்றை அரசாங்கமே ஏற்றி நடத்துகிறது, இதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனு தாக்கல் செய்தார். ஆனால் உயர்நீதிமன்றம் அவருக்கு என்ன பதில் சொல்லிவிட்டது என்று சொன்னால், இந்த மனு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்தியாவினுடைய அத்தனை ஆயுதங்களும் இயந்திரங்களும் இதை விடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இது நமக்கு கொஞ்சமும் கூட அனுமதிக்கப்பட்டதல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதுவினுடைய ஒரு சொட்டு ஒரு துளி நம்முடைய ஆடையிலே பட்டுவிட்டது என்று சொன்னால் அதோடு தொழுகக்கூடாது. நஜீஸ் என்கின்ற அளவிற்கு ஒரு மனிதனுடைய சிறுநீருக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ அதே அந்தஸ்து தான் மதுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த வகையான மதுவாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு அதை தள்ளி வைத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஹதீஸ்களை பார்க்கிற போது மிக கடுமையாக இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வேறு எந்த குற்றங்களுக்கும் இந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு மிக அதிகமாகவே சொல்லியிருக்கிறார்கள், வன்மையாக சொல்லியிருக்கிறார்கள். மன் அதாப ஷாரிபல் கம்ரி லுக்மதன் ஸல்லல்லாஹு அலா ஜஸதி ஹய்யதன் வஅக்ரபன். மது கொடுக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு கவளம் உணவை யாராவது ஒரு மூமினான ஒரு மனிதர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா கபரிலே அவருடைய உடலிலே பாம்புகளையும் தேர்களையும் சாட்டி விடுவான். மது குடிக்கிறவருக்கு அல்ல, குடிக்கக்கூடிய நபருக்கு ஒரு கவளம் உணவை கொடுத்தாலே அவருக்கு இந்த தண்டனை. பமன் கலா ஹாஜத்து ஃபக்கத் ஆன அலா அஹமில் இஸ்லாம். யார் குடிகாரருக்கு உதவி செய்ய ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தால், அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்தால், அவர் இஸ்லாத்தையே தகர்த்தவரை போன்றாவார். குடிக்கக்கூடிய ஒரு நபருக்கு உதவி செய்வது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது இஸ்லாத்தை தகர்ப்பதற்கு சமம். பமன் அகரலாஹு கரலன் ஃபக்கத் ஆன அலா கத்லி முஃமினின். மது கொடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு கடன் கொடுத்து உதவி செய்தால் அவர் ஒரு மூமினை கொலை செய்ததற்கு சமம். வந்து கடன் கேட்பாங்க குடிக்கிறதுக்கு, அவன் குடிகாரர் என்று தெரியும், நல்லா தெரியும், அவருக்கு கடன் கொடுத்தால் ஒரு மூமினை கொலை செய்ததற்கு சமம். வமன் ஜாரசஹு ஹஷரஹுல்லாஹு தஆலா யௌமல் கியாமத்தி ஆமா லா ஹுஜ்ஜத லஹு. யாராவது மது அருந்தக்கூடிய நபரோடு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினால் அல்லாஹு தஆலா கியாமத்து நாளையிலே அந்த பேசிய அவரை குருடராக எழுப்புவான். அவருக்கு எந்த விதமான ஆதாரங்களையும் அவர் பார்க்க முடியாது. அமல் ஷரிபல் ஹம்ர ஃபலா தஸவ்வஜூஹு. மது கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். நான் சொல்லலைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். மது கொடுக்கக்கூடிய நபருக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். அவர் நோயிற்று விட்டால் அவரை சென்று நோய் விசாரிக்காதீர்கள். அவர் சாட்சி சொல்வதற்கு வந்தால் அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். திருமணமாக இருந்தாலும் சரி, வேறு வகையான காரியங்களாக இருந்தாலும் சரி, மது பழக்கம் உள்ளவர் சாட்சி சொல்ல வந்தால் அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். என்னை அனுப்பி அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அன்னஹு மா யஷ்ரிபுல் ஹம்ர இல்லா மல்ஊனுன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வஸ்ஸபூரி வல் ஃபுர்கான். மது கொடுக்கக்கூடிய நபர், அவரை தௌராத் வேதம், இன்ஜீல் வேதமும், ஸபூர் வேதமும், ஃபுர்கானும் அவரை சபிக்காமல் இல்லை. அந்த பழக்கம் உடையவரை அத்தனை வேதங்களும் சபிக்கின்றன. வமன் ஷரிபல் ஹம்ர ஃபக்கத் கஃபர பி ஜமீஇ மா அன்ஸலல்லாஹு வலா அம்பியாஹி. ஒரு மனிதன் மது குடிக்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிமார்களின் மீது இறக்கி வைத்திருக்கிற அத்தனை வேதங்களையும் நிராகரித்தவனாவான், மறுத்தவனாவான். வலா யஸ்தஹிலுல் ஹம்ர இல்லா காஃபிரன். காஃபிரை தவிர மதுவை யாரும் ஆகுமாக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்டி போட்டு சொல்லியிருக்கிறார்கள், காபிரை தவிர மதுவை யாரும் ஹலாலாக்க மாட்டார்கள். அமனி சஹல்லல் அன் ஹம்ர பானா மின்ஹு பராஉம் ஃபித் துன்யா வல் ஆகிரா. யார் மதுவை ஆகுமானதாக்கி கொண்டார்களோ அவர்களை விட்டும் இந்த உலகத்திலிருந்தும் நான் நீங்கிவிட்டேன், மறுமையிலிருந்தும் நீங்கிவிட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவுக்கு கடுமையாக வேறு காரியங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவமான, கொடூரமான ஒரு பழக்கம் இந்த மது பழக்கம். உடல் ரீதியாக பலவிதமான பாதிப்புகள் இருக்கின்றன, அதெல்லாம் சொன்னா யாரும் ஏத்துக்கிறது இல்லை. மூளை பாதிக்கப்படும், சிறுமூளை பாதிக்கப்படும், கணையம் பாதிக்கப்படும், கிட்னி பாதிக்கப்படும், சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல், அதுபோல கல்லீரல், கிட்னி, அத்தனையுமே பாதிக்கப்படுகின்றன. மனிதன் எழுந்து நின்று நடப்பதற்குரிய சக்தியை கொடுக்கக்கூடிய உடலில் உள்ள நார்ச்சத்துக்கள் அனைத்தும் பலவீனப்பட்டு நடுக்கமும் நடையிலே தளர்வும் உண்டாகின்றன. தொடர்ந்து குடித்து வருகின்ற காரணத்தினால் புற்றுநோய் ஏற்படுகிறது. அந்த புற்றுநோய் எல்லா இடத்திலும் ஏற்படுகின்றன. குடல் புற்றுநோய், அதுபோல ஈரலிலே வருகின்ற புற்றுநோய், பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன. ஒரு கட்டத்திலே அவனுக்கு மனிதனுடைய உடலிலே மிக முக்கிய உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த கல்லீரல், அந்த கல்லீரலுக்குள்ள தன்மை என்னவென்று சொன்னால், ஒரு நேரத்திலே ஒரு இடத்திலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அதை சரி செய்து கொள்கிற வலிமை உள்ளது கல்லீரல். மற்ற பொருள்களுக்கு அந்த நிலை இல்லை. அப்படி இருக்கிற கல்லீரலே முழுமையாக பாதிக்கப்பட்டு மரணத்தை அவன் விலை கொடுத்து வாங்குகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இதை பற்றி ரொம்ப எச்சரிக்கை செய்கிறார்கள். நீங்கள் விஷத்தை வாங்கி ஒரே அடியாக குடித்து விட்டால் ஒரே அடியாக போய்விடுவீர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே செலவு செய்து மரணத்தை நீங்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு உடலிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று, தற்கொலைக்கு சமமான ஒன்று. தற்கொலை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதுபோன்றுதான் அதற்கு சமமானதும் இஸ்லாம் இருக்கிறது. அது மட்டும் அல்ல, வாங்கி குடிப்பது மட்டும் ஹராம் அல்ல, அதற்கு உதவி செய்வது, அதற்காக வேண்டிய இடங்களை வாடகைக்கு விடுவது, வாகனங்களை அதற்காக வேண்டி பயன்படுத்துவது, அந்த மதுக்கடைகளிலே சென்று வேற ஏதாவது பொருட்களை வியாபாரம் செய்வது, அத்தனையுமே தடை செய்யப்பட்டவையாகும், அத்தனையுமே ஹராம் ஆகும். எந்த வகையான ஒரு சிறு உதவியும் ஒத்துழைப்பும் அந்த செயலுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. சல்லல்லாஹு அலைஹி காட்டுவார்கள், நான்கு பேர்கள் சுவனத்தினுடைய வாடையே நுகர முடியாது. ஐநூறு வருடங்கள் தொலைதூர அளவுக்கு தூரத்தில் இருக்கிறவன் 500 வருடங்கள் தொலைதூரத்திலே சென்றால்தான் சுவனத்தை அடைய முடியும் என்று சொல்கிற அளவுக்கு தூரத்திலே இருக்கின்ற அவ்வளவு தூரத்திற்கு கூட சுவனத்துடைய வாடை அவன் பெற முடியாது. அந்த நாலு பேர் யார் என்று சொன்னால், அல் பகைலு, கஞ்சன், பொருள் வசதி இருந்தும் இறை வழியிலே செலவு செய்வதற்கு கஞ்சத்தனம் செய்பவன், வல் மன்னான், செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுபவன், ஓ முதுமினுல் ஹம்ரி, குடிப்பழக்கம் உள்ளவன், மது பழக்கம் உள்ளவன், வல் ஆக்குலில் வாலிதே, பெற்றோர்களை நோவினை செய்பவன். நாலு பேரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அல்ல, சொர்க்கத்துடைய வாடே நுகர முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றன அன்புக்குரிய சகோதரர்களே. மது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லியிருக்கிற அளவுக்கு வேறு எந்த மார்க்கமும் சொல்லவில்லை என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் இஸ்லாத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், மறுமை நாளிலே குடிகாரன் கொண்டு வரப்படுவான், குடிப்பழக்கம் உள்ளவன், முசவ்வதன் வஜஹு, முகம் கருத்த நிலையில, மருதக்கத்து ஐநாகு, அவனுடைய கண் பிதுங்கிய நிலையில, முதலன் லிசானஹு வலா சதிரிஹி, அவருடைய நாவு நெஞ்சு வரை தொங்கிய நிலையில, எசியலு, அந்த நாவிலே இருந்து எச்சி வடிந்த நிலையில, அகோரமான நிலையிலே கொண்டு வரப்படுவான், எஸ்தக்திருஹு குள்ளுமன் யராஹு மின்னத்தினி ராஹியத்தின், அவன் வருகின்ற போது அவன் இடத்திலிருந்து வருகின்ற அந்த துர்நாற்றத்தால் அங்கே சூழ்ந்திருவர்கள் அத்தனை பேர்களுமே அருவறுப்படைவார்கள். அந்த நிலையில அவன் கொண்டு வரப்படுவான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸ்லிமு வலா ஷுர்பில் ஹம்ரி, ஷுர்பத்தில் ஹம்ரி, குடிகாரனுக்கு சலாம் சொல்லாதீர்கள். அவன் சலாம் சொன்னாலும் பதிலும் சொல்லக்கூடாது. குடிகாரனை பார்த்து சலாம் சொல்லக்கூடாது. வலா தாதுஹும் இதா மரலு, அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை சென்று நலம் விசாரிக்காதீர்கள். வலா துசல்லு அலைஹிம் இதா மாத்து, அவன் மரணித்து விட்டால் அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தாதீர்கள் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி பார்க்க போனா நிறைய பேர்த்துக்கு நம்ம தொழுகை நடத்த முடியாது. ஆனால் மார்க்க சட்டம் அதுவல்ல, குடிதாகன் பெரும் பாவி, தொழுகை நடத்துவதற்கு இஸ்லாத்திலே தடை இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அருவறுப்பான செயல், மோசமான செயல் என்பதை எடுத்து காட்டுவதற்காக அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மஸ்ரூக் என்று சொல்லுகிற ஒரு மார்க்க விற்பனர் அவர் சொல்லுகிற போது ஷாரிபுல் ஹம்ரி கஆபிதில் வசனி குடிகாரர் யாரை போன்றவர் என்று சொன்னால் சிலை வணக்கம் செய்பவரை போல ஷாரிபுல் ஹம்ரி கஆபிதில் லாத்தி வல் உஸ்ஸா லாத் உஸ்ஸா என்ற சிலைகள் காபத்துல்லாவிலே பெரும் சிலைகளாக வைக்கப்பட்டிருந்தன அதை வணங்கியவரை போன்றவர் அந்த அளவுக்கு குற்றத்திற்குரிய செயல் என்பதனை அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் எனவேதான் காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள் லியன் அஷ்ரப கதஹன் மின் நாரி அஹப்ப இலா இலைய மின் அன் அஷ்ரப கதஹன் மின் ஹம்ரின் நரகத்திலே ஓடக்கூடிய ஒரு குவளை நீர் இருக்கிறதே நரகவாதிகளுடைய நீர் அது ஒரு குவளையை சாப்பிடுவதை விட என்னிடத்திலே மோசமானது ஒரு குவளை மது அருந்துவது என்று சொல்லி காட்டினார்கள் அந்த அளவுக்கு மிக பாரதூரமான மோசமான செயலாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் ஏற்றுக் கொள்ள வேண்டிய சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒன்றை நாம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் முழுவதுமாக அதை முழு மூச்சாக அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராய்த்தி ஒழிப்பதற்காக வேண்டித்தான் இப்படி நாங்கள் செய்தோம் என்று சமாதானம் சொல்கிறார்கள் ஆனால் எங்கேயும் கள்ளச்சாராயம் ஒழியவில்லை இன்றைக்கு கூட பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பெரம்பலூருக்கு அருகே ஒரு இடத்திலே ஒரு பெரிய கிடங்கை தொழிற்சாலை ஏற்படுத்தி 1000 லிட்டர்கள் ஒயினை தயார் செய்திருக்கிறார்கள் பல வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு அங்கே சுற்றி இருக்கிற காவல் நிலையத்தாரும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் மாமூல் வாங்கிக் கொண்டு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 16 காவலர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேர்களும் அங்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மாமூலை வாங்கிக் கொண்டு கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள் வேற யாரோ வந்து அதை பிடித்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பாட்டில்களையும் தளவாட பொருள்களையும் வாகனங்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அரசாங்கம் ஏற்று நடத்துகிறது என்று சொன்னாலும் கூட மற்றவர்கள் இதுபோன்று சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் ஓரளவுக்கு கள்ளச்சாராயத்தின் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்கள் குறைந்திருக்கின்றன ஆனால் அதற்கு பதிலாக குடித்துவிட்டு வண்டி ஓட்டுவதின் காரணத்தினால் ஏற்படுகின்ற விபத்துகளாலும் சண்டைகளாலும் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன பலர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படுகின்றன ஒயின்சாப் இருக்கின்ற இடங்களிலே ஆரோக்கியம் சீர்கட்டு போய்விடுகிறது குழந்தைகளுக்கு தொற்று நோய் உண்டாகிறது அங்கே சேர்கின்ற குப்பைகளின் காரணத்தினால் பலவிதமான சுகாதார கேடுகள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன இத்தனையும் தெரிந்திருந்தும் இத்தனையும் அரசாங்கத்திற்கு சொல்லப்பட்டிருந்தும் அதை செவிடன் காயிலே ஊதிய சங்கை போல எதையுமே கண்டுகொள்ளாமல் அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற காரணத்தில் குடிகாரர்களின் எண்ணிக்கை 2020-2025 கிட்டத்தட்ட 80% அளவுக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை நிறுத்தவில்லை என்று சொன்னால் அந்த அளவுக்கு எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தமான விஷயம் இங்கே இவைகளை கவனத்திலே வைத்துக் கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு ஜாலி என்ற வந்துவிட்டால் எல்லாரும் வீட்டிலே சுவையான உணவை சமைப்பார்கள் சாப்பிடுவார்கள் எங்காயிலும் வெளியில உறவினர்கள் வீட்டுக்கு அங்கெங்கயோ போயிட்டு வருவாங்க இந்த வளமை மாறி ஜாலி என்று சொன்னாலே குடிப்பதுதான் என்ற நிலைமையிலே வந்து நிற்கிறது இந்த சமுதாயம் இன்னும் போக போக எந்த அளவுக்கு வந்துவிடும் என்று சொன்னால் வீட்டிலே வருகின்ற விருந்தாளிகளை இதோ டீ காஃபி கொடுத்து வரவேற்பதை போல ஒயினை கொடுத்து வரவேற்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான போக்கில இந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இதை முழுமையாக அதிலிருந்து விடுபட வேண்டும் அவர் பெரியவர் தானே குடித்து விட்டு போகட்டும் என்று இருந்து விடாதீர்கள் மிக மோசமான செயல் வீட்டிலே உள்ள பழக்கம் மற்றவர்களையும் தொற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மரபணு ரீதியாக தந்தை குடிகாரனாக இருந்தால் கிட்டத்தட்ட 90% பிள்ளையும் குடிகாரனாக மாறுகிற நிலை இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன இவைகளை கவனத்திலே வைத்துக் கொண்டு முழுவதுமாக அந்த பழக்கத்திலிருந்து இந்த சமூகம் விடுபட வேண்டும் அதற்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த சமூகத்தை சீர்திருத்தி நல்ல உயரிய சமூகமாக அல்லாஹ் மாற்றி அருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்